ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ, ஸ்ரீமத் வரவரமுனியே நமஹ. ஸ்ரீசைலேஷதயாபாத்ரம் தீபக்த்யாதிகுணாஹர்ணவம் யதீந்திரப்ரவணம் வந்தே ரம்யஜாமாதரம் முனிம். அஸ்மாசு வத்ஸலதயா க்ருபயா ச பூயாஹ ஸ்வேச்சாவதீர்ணமிவ சம்யவரம் முனீந்திரம். ஆச்சார்ய பௌத்ரம் அபிராமவராபிதானம் அஸ்மத் குரும் குணநிதிம் குருமாஸ்ரயாமஹா. குஷ்யதே யஸ்ய நகரே ரங்கயாத்ரா தினே தினே தமஹம் சிரசா வந்தே ராஜானம் குலசேகரம். மாசி புனர்பூசம் காண்மினின்று மண்ணுலகீர் தேசித்திவசத்துக்கேதன்னில் பேசியின்னேன் கொல்லி நகர்கோன் குலசேகரன் பிறப்பால் நல்லவர்கள் கொண்டாடும் நாள். ஸ்ரீயப்பதியான சர்வேஸ்வரனது நிர்கேதுக கிருப்பையாலே மயர்வர மதிநலமருளப்பெற்ற ஆழ்வார்கள் பதின்மர் பொய்கையார் பூதத்தார் பேயார் புகழ்மொழிசை ஐயன் அருள்மாறன் சேரலர்கோன் என்று அவர்களை வரிசைப்படுத்துகிறார் விசதவாக்சகாமணிகளான மணவாள மாமணிகள். அவர்களிலே மலைநாட்டிலே திருவஞ்சிக்களத்திலே மாசிப்புனர்பூச திருநக்ஷத்திரத்திலே அரசகுலத்திலே திருவவதரித்து பொன்னஞ்சிலசேர் நுதலியர்வேள் சேரலர்கோன் மாற்றலரை வீரம் கெடுத்த செங்கோல் கொல்லிகாவலன் வில்லவர்கோன் என்றும் கொண்டாடும்படி சேரநாட்டு அரசனாய் வீற்றிருந்து ஆட்சி புரிந்திருந்தார். மேலும் கொல்லிகாவலன் கூடல் நாயகன் கோழிக்கோன் குலசேகரன் என்றும் குடைவிளங்கு விரல்தானை கொற்றவள்வாள் கூடலர்கோன் கொடை குலசேகரன் என்றும் ஆழ்வார் தாமே அருளி செய்திருப்பதால் சேரசோழ பாண்டிய ராஜ்யத்தை சேர்த்து சீரும் சிறப்புமாக ஆட்சி செய்திருப்பது தெரிகிறது. அரசனாயிருந்தும் எம்பெருமானிடத்தும் அவன் அடியாரிடத்தும் பக்தி பிராவண்யம் தலையெடுத்து உலக வாழ்க்கையிலே வைராக்கியம் பிறந்து ஆனாத செல்வத்து அறம்பயர்கள் தற்சூழ வானாளும் செல்வமும் மன்னரசும் யான் வேண்டேன் என்றும் கம்ப மதயானை கழுத்தகத்தின் மேலிருந்து இன்பமரும் செல்வமும் இவ்வரசும் யான் வேண்டேன் என்றும் அரசையே துறந்தார். மேலும் மெய்யில் வாழ்க்கையை மெய்யனக் கொள்ளும் எவ்வையம் தன்னடும் கூடுவதில்லையான் என்றும் உண்டியே உடையே உகந்தோடும் இம்மண்டலத்தோடும் கூடுவதில்லையான் என்றும் உலகத்தாரோடு ஒட்டுவதையும் துறந்தார். எம்பெருமான் மீது ஏற்பட்ட பக்தி பரிவாகம் பாசுரங்களாக வெளிப்பட்டன. பத்து திருமொழிகளை கொண்ட பெருமாள் திருமொழி அவதரித்தது. அதிலே முதல் திருமொழியிலே அர்ச்சாவதாரங்களில் முதன்மை பெற்ற திருவரங்கத்திலே கோயில் கொண்ட பெரிய பெருமாளை மங்களாசாசனம் செய்கிறார். திருவரங்கப் பெருநகருள் தென்னீர் பொன்னி திரைக்கையால் அடிவருடப் பள்ளி கொள்ளும் கருமணியை கோமளத்தை கண்டுகொண்டு என் கண்ணினைகள் என்று கொலோ கழிக்கும் நாளே என்று பாடிய ஆழ்வார் உடனே இரண்டு மூன்றாம் திருமொழிகளிலேயே அரங்கன் திருமுற்றத்து அடியார்களைப் போற்றிப் பாடுகிறார். நான்காம் திருமொழியிலே திருவேங்கடவன் வீற்றிருக்கும் திருமலையிலே ஏதேனுமாக ஜனிக்கப் பெறுகிற திரியஸ்தாவர ஜன்மங்களை பரிகிரகித்து பிரார்த்தித்தார். நித்தியமாக கைங்கரியம் செய்யும் வகையிலே எம்பெருமானுக்கு அருகிலே ஏதேனுமாக ஒரு இருப்பை பிரார்த்திக்கிறார். மலைநாட்டிலே திருவித்துவக்கோடு எம்பெருமான் விஷயமாக ஐந்தாம் திருமொழி. அர்ச்சாவதாரங்கள் போல் விபவாவதாரங்களிலும் ஈடுபட்டு முதலிலே கிருஷ்ணாவதாரத்தை நினைத்து ஆய்ச்சியர்கள் கண்ணபிரானோடு ஊடல் கொண்டு உரைத்த பேச்சுக்களால் ஆறாம் திருமொழியையும் கண்ணனின் பாலலீலைகளை அனுபவித்த யசோதை பிராட்டியைப் போல நிக்கே அவத்தை காணப்பெறாது இழந்த தேவகிப் பிராட்டி கழிவிறக்கத்தோடு பேசின பேச்சுக்களால் ஏழாம் திருமொழியையும் ஸ்ரீ ராமாவதாரத்திலே தொட்டிலிட்டு தாலாட்டுப்பாடி எட்டாம் திருமொழியும் சக்கரவர்த்தி திருமகன் வனவாசம் புகுந்த அளவிலே அப்பிரிவை யாத்தாது தசரதன் புலம்பின புலம்பலாக ஒன்பதாம் திருமொழியையும் ஸ்ரீ ராமாவதார வைபவத்திலே மிகவும் ஈடுபட்டு எப்பொழுதும் ஸ்ரீ ராமாயணத்தையே பாராயணம் செய்பவராய் எழுந்தருளிருந்தமையால் அந்த ஸ்ரீ ராமாயணக் கதையை பின்புள்ளோரும் எளிதாக உணர்ந்து உய்யுமாறு எல்லையில் சீர் தயரதந்தன் மகனாய்த் தோன்றித் தது முதலா தன்னுலகம் புக்கதீராக உள்ள சரித்திரங்களைச் சுருக்கமாக உணர்த்தவல்ல பத்தாம் திருமொழியையும் அருளிச் செய்து இத்திவ்ய பிரபந்தத்தை தலைக்கட்டி அருளினார். இவ்வாறு இந்த பெருமாள் திருமொழியிலே குலசேகர ஆழ்வார் சாதித்த ஐந்தாம் திருமொழி அனுபவத்திற்கு வருவோம். திருவித்துவக்கோடு என்ற திவ்யதேசம். தருதுயரம் தடாயேல் உன் சரணல்லால் சரணில்லை என்று எம்பெருமானைத் தவிர தமக்கு வேறு சரணில்லாமையை விண்ணப்பம் செய்கிறார் ஆழ்வார். இந்த திருமொழியிலே காண கிடைக்கிற அர்த்த விசேஷங்களையும் விசேஷார்த்தங்களையும் காஞ்சி சுவாமி திருவாயும் மலர்ந்தருளியிருப்பதை அனுசரித்து இந்த கோஷ்டியிலே விண்ணப்பம் செய்து சத்தை பெறலாம் என்று ஆரம்பிக்கின்றேன். இந்த திருமொழியிலே முதல் பாசுரம் தருதுயரம் தடாயேல் உன் சரணல்லால் சரணில்லை என்று ஆரம்பிக்கிறார். அரிசினத்தால் ஈன்றதாய் அகற்றிடினும் மற்றவள்தன் அருள் நினைந்தே அழுங்குழவி. அதாவது பெற்ற தாயானவள் கோபத்தினால் வெறுத்து தள்ளினாலும் அவளுடைய கருணையையே நினைத்தழுகின்ற குழந்தையைப் போலே என்னுடைய துன்பங்களை களைந்திடாவிட்டாலும் உனது திருவடிகளையே அன்றி வேறு புகழில்லை என்கிறார் இந்த பாசுரத்திலே ஆழ்வார். அதாவது தாயினுடைய ஸ்தானத்திலே பெருமானையும் குழந்தையுடைய ஸ்தானத்திலே தம்மையும் வைத்து ஆழ்வார் கூறியிருப்பதால் பரமாத்மாவுக்கும் ஜீவாத்மாவுக்கும் உள்ள சம்பந்தம் தாய்க்கும் குழந்தைக்கும் உள்ள உறவுமுறை போன்றது என்று அறிந்து கொள்ளலாம். இரண்டாம் பாசுரத்துக்கு வருவோம். கண்டாரிகழ்வனவே காதலன்தான் செய்திடினும். அதாவது பார்ப்பவர்கள் அனைவரும் இகழத்தக்க செயல்களை செய்தாலும் கொண்டானையல்லால் அறியா குலமகள் போல் தன் பர்த்தாவை என்று வேறு புருஷனை நினையாத பத்தினியைப் போலே என்கிறார் ஆழ்வார். அதாவது பர்த்ரு பாரியா ஸ்தானத்திலே எம்பெருமானையும் தம்மையும் வைத்து கூறி பரமாத்மாவுக்கும் ஜீவாத்மாவுக்கும் உள்ள சேஷி சேஷ சம்பந்தத்தையும் விளக்குகிறார் ஆழ்வார். ஜீவாத்மா பரமாத்மாவின் சம்ஸ்லேஷத்தால் இன்பத்தையும் விஸ்லேஷத்தால் துன்பத்தையும் அடைதலையும் இங்கு தெளிவாக காட்டுகிறார் ஆழ்வார். மூன்றாம் பாசுரம் மீன் நோக்கும் நீழ்வயல் சூழ் வித்துவக்கோட்டம்மா தார்வேந்தன் கோல் நோக்கி வாழும் குடிபோன்றிருந்தேனே என்ற பாட்டிலே அரசனாகப்பட்டவன் எவ்வளவு துன்பங்களைச் செய்தாலும் பிரஜைகள் எவ்வாறு அரசனுடைய செங்கோலையே எதிர்பார்த்து வாழ்வாரோ அதுபோன்று என்பால் நோக்காயாகிலும் உன் பத்தல்லாகல் பத்திலேன் என்கிறார் ஆழ்வார். இந்த பாசுரத்தில் அரசன் ஸ்தானத்திலே எம்பெருமானை தம்மை குடிமகன் ஸ்தானத்திலே வைத்து பாடியிருக்கிறார் ஆழ்வார். அதாவது பரமாத்மாவுக்கும் ஜீவாத்மாவுக்கும் உள்ள சம்பந்தம் அரசனுக்கும் பிரஜைகளுக்கும் உள்ள சம்பந்தம் அதாவது ரக்ஷ்ய ரட்சகபாவம் என்று சாதிக்கிறார் ஆழ்வார். நாலாம் பாட்டு மீளாத்துயர்தரினும் வித்துவக்கோட்டம்மா நீ எனக்கு மீளாத் துன்பத்தை அளித்தாலும் உனக்கு நான் அடிமையாய் இருப்பது சித்திப்பதற்காக உனது கருணையையே நோக்கியிருப்பேன். இது எதைப்போல இருக்கிறது என்றால் வாழால் அறுத்துச் சுடினும் மறுத்துவன்பால் மாளாத காதல் நோயாளன் போல் என்று வைத்தியன் ஸ்தானத்திலே எம்பெருமானையும் நோயாளி ஸ்தானத்திலே தம்மையும் வைத்து ஆழ்வார் அருளியிருப்பதால் பரமாத்மா ஜீவாத்மாவுக்கு ஹிதம் செய்வதிலேயே ஊன்றியவன் என்பதையும், சேதனன் பரமாத்மாவிடம் மகா விஸ்வாசத்துடன் இருக்க வேண்டிய இருப்பையும் தெளிவுபடுத்துகிறது. அடுத்து ஐந்தாம் பாட்டு. வெங்கண்தின் களிரடர்த்தாய் வித்துவக்கோட்டம் மானே, உன் பாதங்களையன்றி யாரிடம் போய் சரணடைவேன்? கடலின் நடுவிலே மரக்கலத்தின் உச்சியிலே இருக்கும் பறவையானது எப்படி கரை சேர முடியாது? மீண்டும் வங்கத்தின் கூம்பேறும் மகப்பறவை போன்றேனே என்று அருள்கிறார். இந்த பாசுரத்திலே மரக்கலத்தின் ஸ்தானத்திலே எம்பெருமானையும் பறவையின் ஸ்தானத்திலே தம்மையும் வைத்து பாடியதனால் சேதனனுக்கு பரமாத்மாவே ஆதாரம் என்றும், பரமாத்மாவை விட்டு பிரிந்திருக்கும் நிலை இல்லாமையையும் ஆதார ஆதேய சம்பந்தத்தை வெளிப்படுத்துகிறார் ஆழ்வார் என்பர் பெரியோர். ஆறாம் பாட்டு. நெருப்புக்கு மலரமாட்டா தாமரை மலர், சூரியனுடைய கிரணங்களுக்கு மட்டுமே மலருமாப்போலே, என்னுடைய பாபங்களை தீர்த்தருளாவிட்டாலும் உனது எல்லையில்லா உத்தம குணங்களுக்கே அல்லாமல் வேறொன்றுக்கு நான் நெஞ்சுருக மாட்டேன் என்கிறார் ஆழ்வார். வெந்துயர் வீட்டாவிடினும் வித்துவக்கோட்டம்மா, உன் அந்தமில் சீர்கல்லால் அகங்குழைய மாட்டேனே. அதாவது, செந்தழலே வந்து அழலை செய்திடினும் செங்கமலம் அந்தரம் சேர் வெங்கதிரோர் கல்லால் அலராவால் என்று. அதாவது, சூரியன் ஸ்தானத்திலே எம்பெருமானையும் தாமரையின் ஸ்தானத்திலே தம்மையும் வைத்து பாடி ஆழ்வார் பரமாத்மாவே இன்பம் தருபவன் என்றும், ஜீவாத்மா இன்பம் அனுபவிப்பவன் என்றும் அருளுகிறார். இரண்டாம் பாசுரத்திலே கண்டபடி நாயக நாயகி பாவம் வெளிப்படுகிறது என்றும் கொள்ளலாம். ஏழாம் பாட்டிலே எத்தனையும் வான்மறந்த காலத்தும் பைங்கூழ்கள் என்றபடி, எப்படி மேகங்களையே எதிர்பார்த்து கிடக்குமோ அப்பயிர்கள் போல் அடியேனும் என் சித்தம் உன்பால் வைப்பனடியேனே என்கிறார் ஆழ்வார். எத்தனையும் வான்மறந்த காலத்தும் பைங்கூழ்கள் மைத்தெழுந்த மாமுகிலே பார்த்திருக்கும் அத்தவை போல் என்று, காலமேகத்தின் ஸ்தானத்திலே எம்பிரானையும் பயிர்களின் ஸ்தானத்திலே தம்மையும் வைத்து பாடியிருப்பதால் உலகத்து உயிர்களுக்கெல்லாம் ஜீவாதாரம் பரமாத்மாவே என்று காட்டிக் கொடுக்கிறார். எட்டாவது பாசுரத்திலே மிக்கிலங்கு முகில் நிறத்தாய் வித்துவக்கோட்டம்மா, எப்படி திரண்டு விளங்குகின்ற நதியெல்லாம் வேறெங்கும் போகாமல் கடலை சென்றடைகிறதோ, அதேபோன்று அடியேனும் உனது கல்யாண குணங்கள் தவிர மற்றொன்றில் ஆழ்ந்திடேன் என்கிறார் ஆழ்வார். தொக்கிலங்கு ஆறெல்லாம் பரந்தோடி தொடுகடலே புக்கன்றி புறம் நிற்க மாட்டாதே மத்தவை போல் என்று, கடல் ஸ்தானத்திலே எம்பெருமானையும் நதிஸ்தானத்திலே தம்மையும் ஒப்பிட்டருளுகிறார் ஆழ்வார். இதனால் பரமாத்மாவின் பெருமையும் சேதனனின் சிறுமையும் முடிவில் ஜீவாத்மா பரமாத்மாவை அடைதலும் தெளிவருகிறது. இதுவும் நாயக நாயகி வெளிப்பாடே என்று கொள்ளலாம். ஒன்பதாம் பாட்டிலே நின்னையே தான் வேண்டி நீள் செல்வம் வேண்டாதான் தன்னையே தான் வேண்டும் செல்வம் போல் என்று, செல்வத்துக்குரியவனுடைய ஸ்தானத்திலே எம்பெருமானையும் செல்வத்தின் ஸ்தானத்திலே தம்மையும் வைத்து பாடி ஜீவாத்மா பரமாத்மாவின் உடைமை சொத்து என்ற அர்த்தம், அதாவது ஸ்வஸ்வாமி பாவ சம்பந்தம் வெளிப்படும்படி அருளுகிறார் ஆழ்வார். இப்படி பாடின ஆழ்வார் கடைசி பாசுரத்தாலே வித்துவக்கோட்டம்மா நீ வேண்டேயே ஆயிடினும் வேறு எவரையும் நான் சரணமடைய மாட்டேன். அண்ட் இந்த பத்து பாசுரங்களையும் பாடியவர்கள் நத்தமிழ் பத்தும் வல்லார் நன்னார் நரகமே என்று பலன் சொல்லி தலை கட்டுகிறார். இவ்வாறு இப்பத்திலே ஆழ்வார் எம்பெருமானுக்கும் தமக்கும் உண்டான பலவித சம்பந்தத்தையும் வெளிப்படுத்துகிறார். பிதா புத்திர சம்பந்தம் என்ன, சேஷிசேஷ சம்பந்தம் என்ன, ரட்சிய ரட்சக சம்பந்தம் என்ன, ஆதார ஆதேய சம்பந்தம் என்ன, நாயக நாயகி சம்பந்தம் என்ன, ஸ்வஸ்வாமி சம்பந்தம் என்ன என்று மற்ற ஆழ்வாரை அடியொற்றியே இவ்வாழ்வாரும் சம்பந்த ஞானத்தை வெளிப்படுத்துகிறார். எப்படி சேலே கண்ணியரும் பெருஞ்செல்வமும் நன்மக்களும் மேலாத்தாய்தந்தையும் அவரே இனியாவாரே என்று எம்பெருமானே எல்லா உறவு முறைகளும் என்று நம்மாழ்வார் சாதித்தாரோ, எப்படி எந்த தந்த தந்தை தந்த தம்மூத்தப்பன் ஏழ்வடிகால் தொடங்கி என்று பெரியாழ்வார் சாதித்தாரோ, உந்தன்னோடு உறவேல் நமக்கிங்கு ஒழிக்க ஒழியாது என்றும், உந்தன்னோடு உற்றோமேயாவோம் உனக்கே நாம் ஆட்சைவோம் என்றும் ஆண்டாள் சாதித்தாரோ, எம்பிரான் எந்தை என்னுடைச் சுத்தம் என்று திருமங்கையாழ்வார் அருளி செய்தாரோ, அதேபோன்று இவ்வாழ்வாரும் எம்பெருமானுக்கும் சேதனனுமான உறவுமுறைகள் எற்றைக்கும் ஏழேழு பிறவிக்கும் என்றும் ஒழிக்க ஒழியாத உறவு, அபிரதக்ஷித்தமான உறவு. குலசேகராழ்வார் எப்படி அனுபவித்தாரோ அதுபோன்று நாமும் அனுபவிக்கப் பெற்றோம். இப்படியாக இவ்வாழ்வார் தாமும் தமது அந்திம தசையிலே திருநெல்வேலிக்கு அருகிலே வேதபுரி மன்னார்கோவில் என்ற திவ்யக்ஷேத்திரத்திலே எம்பெருமானுக்கு அனவரதமும் கைங்கரியம் செய்து கொண்டிருந்து பரமபதம் எழுந்தருளியிருக்கிறார் என்று காண்கிறோம். பிரசங்காது இங்கு ஒரு விஷயத்தை அடியேன் விண்ணப்ப விழைகிறேன். இன்றும் மன்னார்கோவில் என்ற திவ்யக்ஷேத்திரத்திலே மிக பிரம்மாண்டமான சன்னதி உள்ளது. மூலவர் வேதநாராயண பெருமாள் கீழே நின்ற திருக்கோலம், மேல்நிலையிலே வீற்றிருந்த திருக்கோலம், மூன்றாம் நிலையிலே சைன திருக்கோலம், சப்த பிராகாரம், கடனாநதி, தாமிரபரணி நதிகளுக்கு நடுவிலே கோவில் அமைந்துள்ளது. உற்சவர் ஸ்ரீ கோதாவைனதேய சமேத ராஜமன்னாராக சேவை சாதிக்கிறார். குலசேகர் ஆழ்வாருக்கு இங்கு தனி சன்னதி உள்ளது. அவரது திருவரசு அருகிலேயே அமைந்துள்ளது. குலசேகர் ஆழ்வாரால் திருவாராதனம் செய்யப்பட்டு வந்த சக்கரவர்த்தி திருமகன் இளையபெருமாள் சீதாப்பிராட்டி உற்சவமூர்த்திகளையும் சேவித்து கொள்ளலாம். ஆழ்வார் இவ்வூருக்கு எழுந்தருளிய தினமான தை புனர்வசு ஆழ்வார் பிரவேச தினமாக பிரதி வருஷமும் கொண்டாடப்பட்டு வருகிறது. ஆழ்வார் புஷ்ப பல்லக்கிலே எழுந்தருளி சேவை சாதிக்கிறார். மேலும் வாதிகேசரி அழகிய மணவாள ஜியர் சுவாமி அவதரித்ததும் இந்த திவ்யக்ஷேத்திரத்திலேதான். சன்னதியை ஒட்டினார்போலேயே ஸ்ரீ பெரியநம்பி திருமாளிகை அமைந்துள்ளது. பெரியநம்பி திருவம்சத்தவரான ஸ்ரீ உவே நரசிம்ம கோபாலாச்சாரியர் சுவாமி உயர்ந்த கைங்கரியங்கள் பலவற்றை செய்து வருகிறார். மேலும் மணவாள மாமணிகளின் திருமேனி சம்பந்தர்களான பாலோர் கோமடத்தாரின் மணவாள மாமணி திருமடமும் உள்ளது. அனைவரும் சென்று சேவித்து எம்பெருமானுடையவும் ஆழ்வார் ஆச்சாரியருடைய அனுகிரகத்தையும் பெற வேண்டுமென்று பிரார்த்தித்து கொண்டு அமைகிறேன். குலசேகர ஆழ்வார் திருவடிகளே சரணம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஸ்ரீமதே ரம்ய ஜாமாத்ருமுனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினே பூயாத் நித்யஸ்ரீஹிர் நித்யமங்களம்.